நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகாவில் உள்ள கோட்டையூர் கிராமத்தைச் சேர்ந்த இயற்கை விவசாயி திரு கே ஆர் பாலசுப்ரமணியன் அவர்கள் ஒருங்கிணைந்த இயற்கை விவசாய பண்ணை மேலாண்மை முறைகள் பற்றி பல தகவல்களை வழங்குகிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
மனிதனின் அத்தியாவசிய தேவை முக்கியமாக வகைகளை உணவு வகைகள், அதை வந்து நம்முடைய உருவாக்கக்கூடியவர்கள் விவசாயிகள். அதிலும் வந்து இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது இப்போ வந்து சமீபமாக அதிகமாக நிறைய பேர் வந்து செய்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் ஒரு விவசாயம் மட்டும் இல்லாமல் கூட்டுப்பண்ணை திட்டங்கிற வகைகளில் ஒருங்கிணைந்த பண்ணை அப்படிங்கிற இதில் இயற்கை விவசாயத்தை வந்து பண்ணுறாங்க. அதனால் ஒன்றில் வருமானம் இல்லாட்டி இன்னொரு மூலியம் வருமானம் வந்து, ஒன்றில் இல்லாட்டி இன்னொரு இதில் வருமானம் வந்து, இப்படிங்கிற வகையில் நம்மளை வந்து எந்த வகையிலையாவது நம்மளை வந்து நஷ்டமடையாத அளவுக்கு ஒரு லாப நோக்கோடையும் நம்மளுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்வு கொள்வதற்கான வகையிலையும் செய்யக்கூடிய ஒரு இயற்கை விவசாயம் கோட்டையூர் கிராமத்தைச் சேர்ந்த ஒருங்கிணைந்த பண்ணை இயற்கை விவசாயம் செய்து வரும் நம்மளுடைய இயற்கை விவசாயி அவங்கள்ட்ட இதை பற்றி விரிவான வகையில் கேட்கலாம். சார் வணக்கம். சார்
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா கோட்டையூர் கிராமத்தைச் சார்ந்த இயற்கை விவசாயி பாலசுப்ரமணியன் பேசுகிறேன்.
சார், விவசாயம் வந்து இயற்கை விவசாயம் செய்கிறதா சொன்னீங்க, அதுலேயும் வந்து ஒருங்கிணைந்த பண்ணை விவசாயம் செய்கிறீங்க. இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார், என்னென்னலாம் பண்ணுறீங்க, எப்படி செய்கிறீங்க, கொஞ்சம் முழு விவரத்தையும் கூட சொல்லலாமே.
நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவன். நாங்கள் வந்து விவசாயம் செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தில் இருந்தோம். அப்படி விவசாயம் செய்யும்போது நம்ம வந்து நஞ்சில்லாத உணவை மக்களுக்கு கொடுக்கணும், நம்ம செய்யக்கூடிய விவசாயம் வந்து ஒரு இயற்கையான முறையில் செய்யணுங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த விவசாயத்தை ஆரம்பித்தோம். இது வந்து நாங்கள் ஒரு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு 10 ஏக்கரில் இந்த விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் 5 வருடங்களுக்கு முன்னால் இந்த விவசாயம் செய்ய ஆரம்பித்தோம். அப்போலேருந்தே நாங்கள் இயற்கை முறையில் தான் விவசாயம் செய்கிறோம். அப்போ ஒரு விவசாயி வந்து இயற்கையாக விவசாயம் செய்யணும்னா ஒரு பயிரை மட்டும் நம்பி இயற்கை விவசாயம் செய்யும் போது கண்டிப்பாக லாபம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதை மீன் பண்ணி ஒருங்கிணைந்த பண்ணையமாக மாற்றி அமைச்சு அதே சமயத்தில் இயற்கையாகவும் பண்ணணுங்கிற அடிப்படையில் எங்கள் குடும்ப உறுப்பினர் அனைவரும் சேர்ந்து இந்த கூட்டுப்பண்ணை இயற்கை விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
சார், இந்த கூட்டுப்பண்ணை இயற்கை விவசாயத்தில் என்னெல்லாம் செய்கிறீங்க, அதை பற்றி விரிவாக சொல்லுங்கள் சார்.
நாங்கள் வந்து முதல்ல நெல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாரம்பரிய வகையான நெல்கள் பயிரிடுறோம். இப்போ காலத்துக்கு பார்த்திங்கன்னா கவுனி நெல், மாப்பிளை சம்பா, கிச்சடி சம்பா, சீரக சம்பா, தங்கச்சம்பா போன்ற வகையான நெல்களை பயிரிடுறோம். அதில் வந்து இப்போ 10 ஏக்கரில் 3 ஏக்கரில் நெல் நடவு செய்வதற்காக பிரிச்சுக்கிட்டோம். அதை வந்து காலத்துக்கு 1/2 ஏக்கர் கவுனி நெல் பயிரிடுவோம், 1/2 ஏக்கர் தங்கச்சம்பா, 1/2 ஏக்கர் கிச்சடி சம்பா, 1/2 ஏக்கர் சீரக சம்பா, 1/2 ஏக்கர் மாப்பிளை சம்பா, 1/2 ஏக்கர் தூயமல்லி. இந்த 6 வகையான நெல்களை பயிரிட்டு நாங்களே அதை வரக்கூடிய இயற்கையாக நாங்கள் கையாலே அறுத்து கையாலே பாரம்பரிய முறைப்படி கையாலே அடித்து போர் மேய்ஞ்சு அதுக்கப்புறம் அது அந்த நெல்லை வந்து நாங்களே பாரம்பரிய முறைப்படி சட்டி வச்சு அவிச்சு கிராமத்தில் உள்ள மில்லில் அரைச்சி அரிசியாக நாங்கள் வந்து மக்கள்கிட்ட கொடுக்குறோம். அதனால் இது முழுக்க முழுக்க எந்த ஒரு ரசாயனமும் எந்த ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் சேர்க்காமல் நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணுறோம்னா இயற்கை பாரம்பரிய முறைப்படி இந்த விவசாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த அரிசியை வந்து மக்கள்கிட்ட நாங்கள் நேரடியாக சேல்ஸ் பண்ணுறதுனால ஓரளவு எங்களுக்கு லாபம் கிடைக்கிது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சடி சம்பாவை நாங்கள் வந்து 1 கிலோ அரிசி வந்து 60 ரூபாய்க்கு விற்கிறோம், மாப்பிளை சம்பா அரிசியை வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறோம், அதே மாதிரி கவுனி அரிசியை வந்து 150 ரூபாய்க்கு கிலோன்னு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்கு நெல்னால ஓரளவு வருமானம் கிடைக்கிது.
அதாவது நீங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய நெல் ரகங்களை உங்களை சுற்றி உள்ள மக்கள் வந்து விற்பனை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நேரடியாக வந்து வாங்குறதுக்கு வர்றதுக்கும் நீங்கள் நேரடியாகவே கொடுக்குறீங்க?
ஆமாம், நாங்கள் நேரடியாகவே விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு இடைத்தரகர்களும் பயன்படுத்தலை. ஏன்னா நாங்கள் வந்து தயார் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை விவசாயம். ஏன்னா நம்ம மொத்தமாக நம்ம பண்ணக்கூடிய இயற்கை பொருளை வந்து நம்ம மொத்த மார்க்கெட்டில் கொண்டு கொடுத்துட்டோம்னா அது இயற்கைக்கும் செயற்கைக்கும் மாறி போயிடும், இன்ஆர்கானிக் சேஞ்ச் ஆயிருங்கிறதுனால நாங்களே தயார் பண்ணி அதை கஸ்டமர்கிட்ட நேரடியாக விற்பனை செய்கிறதுனால எங்களுக்கு வந்து மன திருப்தி இருக்குது. அதை கஸ்டமர் வந்து அதை சாப்பிட்டதுக்கப்புறம் உங்கள் அரிசி நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ஒரு மனதிற்கு பெரிய ஒரு நிம்மதி கிடைக்கும். பார்த்திங்கன்னா இப்போ அந்த 10 ஏக்கரை சுற்றி முள்வேலி போட்டிருக்கோம். அந்த வேலி ஓரம் ஃபுல்லாக தேக்கு மரம், ஒரு 1000 தேக்கு மரம் நடவு செஞ்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு 5 வருஷம் ஆகுது, நல்ல ஓரளவு க்ரோத் இருக்குது. இப்போ தேக்கு மரத்துக்காக நம்ம எதுவும் எந்த செலவும் பண்ணுறதில்ல, ஆனால் ஒரு 20 வருஷத்தில் ஒரு நல்ல வருமானம் கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் வந்து ஒரு 10 அடிக்கு ஒரு மரம் வச்சுருக்கோம். மேற்கொண்டு வரப்பு ஓரங்களில் ஃபுல்லாக ரோஸ் வுட்டு, மகாக்கனி, செம்மரம் ஆகிய நெடுங்கால பயிர்களையும் நடவு செஞ்சுருக்கோம். அதுவும் ஓரளவு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3 ஏக்கரில் நெல் பயிரிடுறோம், மீதி உள்ள 7 ஏக்கரை வந்து பிரிச்சுக்கிட்டோம். 2 ஏக்கர் மா, 2 ஏக்கர் கொய்யா, 1 ஏக்கர் எலுமிச்சை, 2 ஏக்கர் சோளம், எள்ளு, காய்கறிகள் அந்த பயிர் செய்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். 1.5 ஏக்கரில் திராட்சை தோட்டம் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா மாவு வந்து 2 ஏக்கர் வச்சுருக்கோன்னு சொன்னோம், ஒரு மாவுக்குன்னு ஒரு மாவுக்குன்னுக்கும் இடைவெளி 15 அடிக்கு ஒன்று வச்சுருக்கோம். அப்போ 1 ஏக்கருக்கு 200, 2 ஏக்கருக்கு 400 மரம் வச்சுருக்கோம். அது இப்போ 3வது வருஷம், இப்போ இந்த வருஷத்துலேருந்து காய்ப்புக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா தென்னை வந்து ஊடு பயிராக வச்சுருக்கோம். இப்போ கொய்யா, மா, எலுமிச்சை இதுக்கு எல்லா இடத்துலையும் ஊடு பயிராக இப்போ 15 அடிக்கு ஒரு மா வச்சுருக்கோம்னா 30 அடிக்கு ஒரு தென்னை வந்து ஊடு பயிராக பயிரிட்டுருக்கோம். அப்போ தென்னை வகையில் ஒரு 700 மரம் எங்கள் தோட்டத்தில் அமைச்சிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா முருங்கை, முருங்கையை பொறுத்தளவில் ஒரு 2 மாக்கிடையில் ஒரு முருங்கை வச்சுருக்கோம். அப்போ முருங்கை வந்து இலையை பறித்து அதை வந்து பதப்படுத்தி பவுடராக்கி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து வாழை வந்து ஒரு வரப்பு தண்ணி வாய்க்கால் போகிற வழியில் தென்னை மரத்துக்கு இடையில் ஒவ்வொரு வாழை மரம் வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை, எலுமிச்சை 1 ஏக்கர் பண்ணியிருக்கோம், ஒரு 150 செடி வச்சுருக்கோம், 15 அடிக்கு ஒன்று நடவு செஞ்சுருக்கோம். அடுத்து 2 ஏக்கரில் கடலை, உளுந்து, எள்ளு ஆகிய பயிர்களை வந்து மாற்றி ஒரு சீசன் கடலை போடுவோம், ஒரு சீசன் எள்ளு போடுவோம், ஒரு சீசன் உளுந்து போடுவோம். இப்படி மாற்றி 3 மாதத்துக்கு ஒரு தடவை பணப்பயிர் பண்ணுவோம். இப்போ கடலையை வந்து நாங்கள் டைரெக்டாக கடலையை சேல்ஸ் பண்ண மாட்டோம், கடலையை எண்ணெயை ஆட்டி நாங்களே மரச்செக்கு வச்சுருக்கோம். அந்த மரச்செக்கிலேருந்து எண்ணெயை ஆட்டி எண்ணெயை டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட விற்கிறோம். அதில் வரக்கூடிய புண்ணாக்கை வந்து எங்களுடைய மாட்டுக்கு பயிர்களுக்கு பயன்படுத்திக்கிறோம். அதனால் எந்த பொருளும் எங்களுக்கு யூஸ் ஆகல. உளுந்தையும் அதே மாதிரி உடச்சு டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட விற்பனை செய்கிறோம். எல்லையும் எண்ணெயை ஆட்டி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து சோளம் வந்து எங்களுடைய மாடு, ஆடு, கோழிகளுக்கு தீவனத்திற்காக இந்த சோள பயிரை பயன்படுத்தும். அதேபோல் திராட்சை 1.5 ஏக்கரில் பண்ணியிருக்கோம், 5 அடிக்கு ஒரு திராட்சை கொடி நடவு செஞ்சுருக்கோம். அது பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை அறுவடை பண்ணலாம். இப்போ நாங்கள் வச்சு 1 வருஷம் ஆச்சு, 2 போகம் எடுத்திருக்கோம். ஓரளவு திராட்சை, அதாவது நம்ம ஏரியாவில் திராட்சை வராதுன்னு சொன்னாங்க, ஆனால் நல்ல திராட்சை வர்றதுக்கு கண்டிஷன் நல்லா அறுவடை ஆகுது. 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு 100 கிலோக்கிட்ட எங்களுக்கு திராட்சை பழம் கிடைக்கிது. அது மக்கள்கிட்ட கொண்டு டைரெக்டாக விற்பனை செய்கிறோம். இதை வந்து இந்த 100 நாள் வேலையாட்கள் வந்து டைரெக்டாக எங்கள்கிட்ட வாங்கிட்டு போவாங்க. கிராமத்து மக்களும் வந்து டைரெக்டாக எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. அடுத்து கொய்யா, கொய்யா பார்த்திங்கன்னா லக்னோ 49, கப்சி, அர்காக்ரன் 3 வகையான கொய்யா நடவு செஞ்சுருக்கோம். இப்போ அந்த கொய்யா 15 அடிக்கு ஒரு நடவு செஞ்சுருக்கோம், 2 ஏக்கரில் நடவு செஞ்சுருக்கோம், மொத்தம் 400 மரம் எங்கள்கிட்ட இருக்குது. இப்போ 400 மரத்துலேருந்து சீசனுக்கு ஒரு 100 கிலோக்கிட்ட கொய்யா கிடைக்கும், அன்சீசனில் டெய்லி ஒரு 20 கிலோ to 25 கிலோ கிடைக்கும். நாங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய கொய்யா வந்து இயற்கையாக இருக்கிறதுனால சாப்பிட்டவங்க வந்து திரும்ப திரும்ப வாங்கி வந்து சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு அதோடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ப்ளஸ்ஸு இதை அவங்களுடைய சொந்தக்காரங்க, விரும்பினவர்கள், உறவினர்கள், மற்றவங்களுக்கும் இப்போ எங்கள் கொய்யா பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு 25 கிலோ சென்னை ஆர்கானிக் இதுக்கு போய்கிட்டு இருக்கு. இதுபோல் நாங்கள் இயற்கையாக உற்பத்தி பண்ணக்கூடிய நெல்லாகட்டும், கடலை, உளுந்து பயிர் வகைகளாகட்டும், கொய்யாவாக இருக்கட்டும், மாவாக இருக்கட்டும், அனைத்தும் இயற்கையாக உற்பத்தி பண்ணுறதுனால இதை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கின்றது. எங்களுக்கும் இதுபோல் இயற்கையாக உணவுப் பொருளை உற்பத்தி செய்து கொடுக்கும்போது எங்களுக்கும் ஒரு மன திருப்தியை கொடுக்கின்றது. இது மட்டும் இல்லாமல் எங்கள் தோட்டத்தில் பெய்யக்கூடிய மழை நீரை வந்து எங்கேயும் வெளியில் அனுப்பாமல் அதை வந்து உள்ளே சேகரிக்கிற மாதிரி ஒரு பண்ணைக்கூட்டை வெட்டியிருக்கோம். அந்த பண்ணைக்கூட்டை வந்து 100 க்கு 100 அடி நீளம் அகலத்தில் வெட்டியிருக்கோம், ஆழம் வந்து 15 அடி. இதனால் என்னன்னா இப்போ மழை நீரை சேமிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு, ப்ளஸ் நம்மளுடைய நிலத்தடி நீரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கிது. அதே சமயத்தில் அந்த நீரை நம்ம ரீசைக்கிளாக மறுபடியும் நம்ம கண்ணுகளுக்கு பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து வாட்டர் சோர்ஸ் அதிகமாக கிடைக்கிது. அடுத்து பார்த்திங்கன்னா மாடு வளர்க்குறோம். மாடு வந்து எல்லாமே நாங்கள் வளர்க்கக்கூடிய மாடுகள் அனைத்தும் நாட்டு மாடுகள். நாட்டு மாடுகளோ எதுக்கு நாட்டு மாடுகள் பயன்படுத்துகிறோம்னா, இப்போ நாட்டு மாடுகளோட கோமயம் சாணத்தை பயன்படுத்தி தான் நாங்கள் பஞ்சகாவியம், அமிர்த கரைசல், ஜீவாமிர்தம், இயற்கையான உரங்களை தயார் பண்ணி நாங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறதுனால எங்களுக்கு நாட்டு மாடுகளோட பயன் அதிகமாக கிடைக்கிது. அதே மாதிரி நாட்டு மாடுகளோட பாலை வந்து நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறோம். அது லிட்டர் 70 ரூபான்னு மார்க்கெட்டில் தனியாக நாங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆடு வளர்க்குறோம். ஆடு வந்து ஆட்டோட கழிவுகள் வந்து நாங்கள் மரங்களுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதோடு இல்லாமல் ஒரே இடத்துல மீனையும் கோழியையும் வளர்க்குறோம்.
அது எப்படி சார், மீனையும் கோழியும் ஒரே இடத்துல எப்படி வளர்க்க முடியும், அது என்ன மாதிரி பண்ணுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார்.
சார் இப்போ வந்து நாங்கள் மீன் பண்ணைக்குட்டை வெட்டியிருக்கோம். அந்த பண்ணைக்குட்டையில் வந்து மீன் வளர்க்குறோம். மீன் வந்து என்னென்ன வகைனா, விரால் மீன் வளர்க்குறோம், அடுத்து சிலேப்பி வளர்க்குறோம், அடுத்து கெண்ட வகையில் வந்து புல்லுக்கண்டை, கட்லா, ரோகு, மிரால் ஆகிய மீன் வகைகளையும் வளர்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா என்ன சிறப்புன்னா, மீன் பள்ளத்திலே ஒரு கொட்டகை அமைச்சிருக்கோம். அந்த கொட்டகைக்கு மேலே வந்து கோழி வளர்க்குறோம். அந்த கோழியோட எச்சம் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். அப்போ அந்த தண்ணியில் நுண்ணூட்டத்தை உருவாக்கும், ஒரு சத்துள்ள தண்ணியாக உருவாக்கும். அது அந்த தண்ணியை தான் நாங்கள் விவசாயத்துக்கும் பயன்படுத்துகிறோம், ப்ளஸ் அந்த மீனுக்கும் உணவாக கிடைக்கிது. ஆனால் சில பேர் நினைக்கலாம், கோழியோட எச்சத்தை மீன் சாப்பிட்ருமே, அதை எப்படி மீன் வந்து நஞ்சாகுமே. கோழியோட எச்சத்தை டைரெக்டாக மீன் வந்து சாப்பிடாது. ஆனால் அந்த தண்ணியில் வந்து நுண்ணூட்டத்தை உருவாக்கும் போது அந்த மீன் வளர்ச்சிக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடையும். இப்போ இது ரெண்டையும் ஒரே இடத்துல வைக்கிறதுனால என்ன பயன்னா, இப்போ நம்ம கோழியோட எச்சம் வந்து டைரெக்டாக போயிடுது, கோழி கழிவுகளை சுத்தம் செய்வதற்கான ஆள் செலவுகள் குறையுது, ப்ளஸ் நமக்கு இடம் வந்து பற்றாக்குறை வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரே இடத்துல ரெண்டும் இருக்கும்போது நமக்கு அதிகப்படியான இடங்களும் தேவையில்லை. இப்போ இந்த கோழியை வந்து என்ன பண்ணோம்னா, கொட்டைக்குள்ளே அமைக்க மாட்டோம், பகலையில் மேய்ச்சலுக்கு விட்டுருவோம், நைட்டில் மட்டும் வந்து அடையும். அதே மாதிரி இந்த தண்ணியை என்ன பண்ணோம்னா, ரீசைக்கிளுக்காக யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ கேணியிலேருந்து வரக்கூடிய தண்ணியை எடுத்து மீன் பள்ளத்துக்குள்ளே விடுவோம், மீன் பள்ளத்தில் உள்ள தண்ணியை எடுத்து பயிர்களுக்கு பயன்படுத்துவோம். அப்படிங்கும்போது விவசாயத்து டைரெக்டாக அது வாட்டர் வந்து சைக்கிளிக் ஆகிறதுனால அது அந்த தண்ணியும் அசுத்தமாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இதேபோல் செய்கிறப்போ மரங்கள் நல்ல வளர்ச்சியும் அடையுது, நல்ல மகசூலும் நமக்கு கிடைக்குது. இயற்கை விவசாயம் ஆரம்ப கட்டத்தில் ஒரு கடினமான ஒன்றாக இருந்தாலும் அதை திட்டமிட்டு ஒரு கூட்டுப்பண்ணை, ஒருங்கிணைந்த கூட்டுப்பண்ணை விவசாயமாக நம்ம செஞ்சுக்கிட்டே போனோம், திட்டமிட்டு செஞ்சோம்னா கண்டிப்பாக ஒரு நல்ல லாபம் ஈட்டக்கூடிய ஒரு விவசாயமாக அமையும். இன்றைய காலகட்டத்தில் இயற்கை விவசாயத்திற்கான புரிந்துணர்வு நிறைய மக்களிடம் வந்துள்ளது. அதே சமயத்தில் நம்முடைய அரசாங்கமும் இயற்கை விவசாயத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வும் பண்ணுறாங்க. இயற்கை விவசாயத்திற்கான உதவிகளையும் நம்முடைய அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இனிவரும் காலங்களில் இளைஞர்களும் இயற்கை விவசாயத்தை கையில் எடுத்து கொண்டு வந்தால் நம்முடைய இந்தியாவும் ஒரு இயற்கை விவசாய நாடாக மாறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இயற்கை விவசாயத்தை பற்றியும் அதே நேரத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையாக செய்யும் பொழுது ஒன்றில்லாட்டி ஒன்று மூலியமாக நமக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு செயலாகும். இதை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் விதத்தையும் விரிவான வகையில் சொன்னீங்க சார். புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியையும். இயற்கை விவசாயத்தை நீங்கள் முன்னெடுத்து தொடர்ந்து இயற்கை உணவுகளை கொடுப்பதற்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
இயற்கை விவசாயத்தை பற்றியும் அதனுடைய பயன்களை பற்றியும் கேட்டறிந்த புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
இதுவரை ஒருங்கிணைந்த இயற்கை விவசாய பண்ணை மேலாண்மை முறைகள் பற்றி பல தகவல்களை வழங்கிய இயற்கை விவசாயி திரு கே ஆர் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உடன் உரையாடியவர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950. மீண்டும் தெரிவிக்கப்படுகிறது, 6380077950. 7775 என்ற எண்ணிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.